எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் ஹரிகிரண். சமீப காலமாக இந்த இந்தியா வர்சஸ் மால்டீவ்ஸ் இஷ்யூவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் மத்தியில் மால்டீவ்ஸை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி, பாய்காட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு புது பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன? இது எப்படி இந்தியா மால்டீவ்ஸ் சைனாவுடைய அந்த பவர் ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது? இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழர் தேசத்துக்கு ஏற்படுத்தும்? அல்லது இதை தமிழர்கள் எப்படி இதை அணுக வேண்டும் என்பது தொடர்பாக கொஞ்சம் பேசலாம் என்று விரும்புகிறேன். மால்டீவ்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குற இன்றைய மால்டீவ்ஸ். அது ஒரு வெரி ஹாட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தவிர அந்த நாட்டில் வந்து ஒரு ஜனத்தொகை என்று பார்த்தா வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், என்ன சொல்கிறது, ஒரு வைட் செட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் என்ற ஒரு பொட்பூரியாக தான் அந்த கண்ட்ரி இருக்குது. மால்டீவ்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இக்கனமி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இக்கனமி இல்லை, பிகாஸ் இட் இஸ் அ வெரி 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 ஸ்மால் இக்கனமி. அண்டு அது வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெருகுதுன்னா அதுக்கு காரணம் அது இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்பாட். இது மால்டீவ்ஸ் இலங்கை மாதிரியான நாடுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஜியோபொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கூட அதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஸோ மால்டீவ்ஸ் வந்து இந்தியாவென்ற அந்த ஒரு பெரிய ஒன்றியத்தின் அந்த ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஹாட்ஸ்பாட் என்ற அடிப்படையில், ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட் என்ற அடிப்படையில் தான் இந்தியா அதன் உறவை மால்டீவ்ஸோடு கட்டமைத்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸுக்கும் இடையிலான அந்த உறவு இராணுவ ரீதியான ஒரு உறவாக உருமாறுவதற்கு காரணமாக இருந்தது 1988 நடந்த ஒரு சம்பவம். அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு இன்றைய நிலவரத்துக்கு வருவோம். 1988 நீங்கள் பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸில் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்குரிய ஒரு வேலை திட்டம் நடந்தது, சரிதானே, ஒரு கூ ஒன்று கூட சொல்லலாம். அப்போ அந்த காலப்பகுதியில் அப்துல்லா லுத்துஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வர்த்தகர், ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஈழத்தில் இயங்கி வந்த புளொட் என்று ஒரு அமைப்பு, ஒரு ஈழத்தமிழர்களின் ஒரு போராட்ட அமைப்பு, புளொட் என்று சொல்லப்படுற உமாமாயேஸ்வரன் ஆள் தலைமை தாங்கப்பட்ட ஒரு அமைப்பில் ஓடு தொடர்பு வைத்து கொண்டு மால்டீவ்ஸை கைப்பற்றுவதற்கு அந்த பிஸ்னஸ்மேன் திட்டம் திட்டினார். அப்போ இந்த புளொட் அமைப்பு என்ன செய்யுது, அப்போ அந்த பார்த்திங்கன்னா மால்டீவ்ஸில் பெரிய அளவுக்கு இராணுவமும் இல்லை, இராணுவ கட்டமைப்பும் இல்லை. ஸோ அந்த மெயின் கேபிட்டலை போய் போட்டில் போய் பிடிச்சி அதன் அந்த ஒரு ஃபியூ செக்யூரிட்டிஸ் இருக்கிறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளி அந்த கண்ட்ரியை கேப்சர் பண்ணிட்டு பிரசிடெண்ட்டை தூக்குறது தான் இந்த திட்டம், சரிதானே. ஆக்சுவலி இந்த திட்டத்தை தீட்டினது இந்தியாவின் உளவுத்துறை. ஏன்னா அந்த காலப்பகுதியில் 1988 அந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு ஃபார்மிடபிள் இயக்கமாக, ஈழத்தமிழர்களின் தனிப்பெரும் இயக்கமாக உருமாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த மாதிரியான காரணங்களும் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தில் ஒரு 4-5 இயக்கங்கள் இருந்தது. அதில் விடுதலை புலிகள் இயக்கத்தை தவிர மற்ற எல்லா இயக்கங்களும் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவகம் செய்யக்கூடிய, அவர்களின் ஏவல் நாய்களாக செயல்படக்கூடிய இயக்கங்களாக கம்ப்ரமைஸ்ட் ஆகிட்டாங்க. அதில் ஒரு இயக்கம் தான் இந்த புளொட் இயக்கம்ன்றது. கிட்டத்தட்ட ரோவுண்ட சைட் கிக்ஸ் மாதிரி அல்லக்கைகள் மாதிரி தான் இவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ இவர்கள் வந்து மாலைத்தீவுக்கு போய் மாலைத்தீவை கைப்பற்றுகிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறீங்க, சரிதானே. இந்திய உளவுத்துறை ஓடு ஒத்திகை பார்த்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறீங்க. அப்போ மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி என்ன செய்கிறார் என்றால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் உதவி கோருகிறார். அப்போ அந்த உதவி கோரும்போது இந்தியா உடனடியாக என்ன செய்யுதுண்டா, இந்தியா உடனடியாக சீனுக்குள்ளே வந்து அதன் இராணுவத்தை இறக்கி அந்த புளொட் அமைப்பு மால்டீவ்ஸை கைப்பற்றும் அந்த திட்டத்தை முறியடிக்கும். அதன் பின்னர் இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. அப்போ மால்டீவ்ஸுடனான உறவுக்கு கூட, சரிதானே, மால்டீவ்ஸுடனான இந்தியாவின் உறவுக்கு கூட ஈழத்தமிழர்கள் தான் பகடைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்களை இந்தியா குறிப்பாக டெல்லி பயன்படுத்தியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஒரு ஸ்மால் எபிசோடை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று தொடக்கம் இந்தியாவுன்னு அந்த ரீஜன், இந்திய பிராந்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவுடன் நல்ல ஒரு உறவை பேண வேண்டும் என்பதை இந்தியா விரும்புகிறது. அப்போ இந்தியா வந்து தன்னொரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், வெள்ளம் வந்தால், இயற்கை அனர்த்தங்கள் வந்தால், இல்லைனா உள்நாட்டு சண்டைகள் வந்தால், உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய, உடனடியாக அவர்களுக்கு உதவக்கூடிய நாடாக இந்தியா தன்னை நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி, அந்த பிராந்தியத்தை முன்னிலைப்படுத்தி இயங்கி கொண்டு வருகிறது. அதுதான் அவங்களோட ஃபாரின் பாலிசி என்ற மாதிரி காட்டிக்கொள்கிறார்கள். சரிதான். அப்ப மால்டீவ்ஸோடு தொடர்ந்து இந்தியா வந்து இத்தகைய வர்த்தக ஈடுபாடுகள் இதுகளதுகளோடு எல்லாம் அது தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மால்டீவ்ஸில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய, மால்டீவ்ஸில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க தானே, அது பெரும் திரளான மக்கள் இந்தியாவுக்கு மருத்துவ மெடிக்கல் ரிலேட்டட் டூரிசமுக்காக வாரீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்த 1.7% டூரிஸ்ட் வந்து மால்டீவ்ஸில் இருந்து வந்தவையாக தான் இருக்கிறீங்க. அந்த 1.7%ல 85% மெடிக்கல் பர்பஸஸுக்காக இந்தியாவுக்கு வந்தவையாக இருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் இந்தியா வந்து ஒரு கிட்டத்தட்ட கணக்க ஃப்ளைட்டுகள் மால்டீவ்ஸுக்கு விட்டுக்கொண்டே இருக்குது. இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் மால்டீவ்ஸுக்கும் போய்கொண்டிருக்கிறீங்க. ஸோ மால்டீவ்ஸுன்ற இக்கனமிக்கும் இந்திய டூரிஸ்ட் ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. பட் இட் கோஸ் போத் வேஸ், அதாவது இந்தியாவுக்கு எப்படி அது டூரிசம், மால்டீவ்ஸுக்கு எப்படி அது டூரிசம் ரெவன்யூவாக இந்தியன் டூரிஸ்ட் மாறினமோ, அதே நேரத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் தான் கூடுதலாக மால்டீவ்ஸுக்கு ஃப்ளைட்ஸ் வர்ற அந்த வேலையும் செய்யுது. ஸோ அந்த விஷயமும் ஒரு பக்கம் இருக்குது. இக்கனாமிக்கலி இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸுக்கும் இருக்கக்கூடிய உறவுன்ற ஒரு ஸ்மால் ஸ்னாப்ஷாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஹவ்எவர், இந்த லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ், கடந்த 10-15 வருடங்களை, குறிப்பாக 2009 பின்னர் இந்த ரீஜனுக்குள்ளே சைனா அதன் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டது. சரிதானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதிலிருந்து, இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவுண்ட ஆதிக்கம் இலங்கைக்குள்ளே வந்துவிட்டது. கடனை கொடுத்து இலங்கையை முழுவதுமாக தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே சைனா இன்று கொண்டு வந்திருக்கிறது. அப்போ ஸோ நாங்கள் அதை பார்க்குறோம், அது இட்ஸ் குவைட் ஆப்வியஸ் டு எவ்ரி ஒன், ரைட்? அதே மாதிரி மால்டீவ்ஸையும் வந்து சைனா இப்போ தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே பெரிய அளவில் இந்த லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு, இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்களாண்டா இன்று சைனாவுடைய நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்களாண்டா பெரும் ஒரு என்ன சொல்கிறது, த லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் மால்டீவ்ஸுன்ற மிகப்பெரிய அதிக அளவிலான மால்டீவ்ஸுக்கு கடன் வழங்கிய நாடாக சைனா தான் இருக்குது. அப்போ மால்டீவ்ஸுன்ற பப்ளிக், அந்த பப்ளிக் டெட், மால்டீவ்ஸுன்ற அந்த நாட்டின் கடனில் கிட்டத்தட்ட 20% வந்து சைனாவுக்கு போக வேண்டியிருக்கு. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெட்டில் வந்து 42% சைனீஸ் அதில் சைனாவுக்கு போகணும். அதில் சைனீஸ் எக்ஸிம் பேங்க் வந்து 11% வச்சுருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இவையெல்லாம் ஒரு பெரிய ஒரு டெட் ட்ராப்புக்கில் தான் இருக்கிறீங்க. ஹவ்எவர், மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் சைனா இன்வெஸ்ட் பண்ணி கொண்டே வந்திருக்கிறது. இது காலகாலமாக, இப்போ இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் இது வந்து மும்முரமாக சைனா இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது. அதற்கு பிறகு இதுக்குள்ள ஒரு மிலிட்டரி எலிமெண்ட்டும் கொண்டு வர வேண்டிய தேவை சைனாவுக்கு இருந்தது. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், 2017 ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சின்ன தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் ஓவர்லுக்டு. 2017 வந்து சைனா வந்து ஒரு செக்மேட்டை இந்தியாவுக்கு வைக்குது மால்டீவ்ஸில். ஸோ 2017 சைனா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஜாயிண்ட் ஓஷன் அப்சர்வேஷன் ஸ்டேஷன் உண்டு, ஜாயிண்ட் ஓஷன் அப்சர்வேஷன் ஸ்டேஷன், அதாவது சைனாவும் மால்டீவ்ஸும் சேர்ந்து மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, மக்குனுது தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு, இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவில் ஒரு ஜாயிண்ட் அப்சர்வேஷன் ஸ்டேஷன் ஒன்று வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்குது. என்னத்துக்காக? போகிற வார கப்பல்களை நோட்டம் விடுறது, மெட்டந்தந்த விஷயங்கள், இதுகளுக்காக சைனாவும் மால்டீவ்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்டேஷனை அங்கே உருவாக்குவோம் என்று சொல்லி சைனா ப்ரப்போஸ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக அது முன்னெடுக்கப்படுறதுக்கு முயற்சிகள் தொடங்கினது. அப்போ உடனடியாக இந்தியாவுக்கு விளங்கிட்டு ஓகே சைனா வந்து இப்போ மால்டீவ்ஸ்லேயும் ஒரு மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு என்று இந்தியாவுக்கு விளங்கி கொண்டது. அதுக்கு பிறகு உடனடியாக மோடி என்ன செய்தார், 2019 ரெண்டு வருஷத்துக்கு பின்னர் மால்டீவ்ஸ்கிட்ட போய் ஹைட்ரோகிராஃபி அக்ரிமெண்ட் அண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை கையொப்பமிடுறார், சரிதானே, ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய தீவுகள் மற்ற லகூன்கள் மற்ற இந்த கடலோர பகுதிகள் இதையெல்லாம் நோட்டமிடக்கூடிய ஒரு சர்வே செய்யக்கூடிய ஹைட்ரோகிராஃபிக் சர்வே செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இந்தியாவும் மால்டீவ்ஸும் போடுகிறது, சரிதானே. இது 2019 நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன விளையாட்டுகளை இந்தியாவும் சைனாவும் அங்கே தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. சைனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு காசு கொடுத்த பிறகு இப்போ மெல்ல மெல்ல மிலிட்டரி இன்ஸ்டலேஷனுக்குரிய அலுவல்களை ஆரம்பிக்குது, சரிதானே. இந்தியா அப்போ இந்த ஒரு ஒப்பந்தத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கு. அதோடு சேர்த்து இந்தியா இன்னொரு வேலை திட்டத்திலையும் ஈடுபடுகிறது. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து சைனாவுண்ட அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்குற நோக்கத்தோடு இந்தியா என்ன செய்யுதுண்டா, இந்தியா ஒரு புது திட்டம் ஒன்றை முந்தியே கொண்டு வந்திருந்தது. அது வந்து ஒரு வெரி என்ன சொல்கிறது, வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இந்தியா கொண்டு வந்த ஒரு ஒரு கோஆப்ரேஷன் பிளான் உண்டு. அதன் அடிப்படையில் இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணினது, அதை இனிஷியேட் பண்ணி கலம்பு செக்யூரிட்டி கன்க்ளேவ்னு சொல்லப்படுகிற ஒரு ட்ரைலேட்டரல் டிஃபென்ஸ் டயலாக் மாதிரி அதை கொண்டு வந்தவன். அதாவது ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், இந்தியா சேர்ந்து இப்படி ஒரு ஒரு கலம்பு செக்யூரிட்டி கன்க்ளேவ்னு சொல்லி அது எப்படி டெரரிசத்தில் இருந்து மற்றது இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கில் இருந்து எப்படி இந்த பிராந்தியத்தை பாதுகாக்கிறது என்று தொடர்பான ஒரு செக்யூரிட்டி கன்க்ளேவ். இது வந்து கிட்டத்தட்ட இது ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலப்பகுதிக்கு பின்னர் கிட்டத்தட்ட 2020 அதுக்கு முதலே மால்டீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அந்த சிக்கல்கள் கூட கூட மெல்ல மெல்ல மால்டீவ்ஸ் இதிலேருந்து வெளியேறுது, சரிதான். இந்த கன்க்ளேவ்லேருந்து மால்டீவ்ஸ் வெளியேறுது. ஸோ டெக்னிக்கலி இது ஒரு பெரிய ஒரு பலத்த அடியாக இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியாவுன்னு அந்த பிராந்திய பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு இனிஷியேட்டிவில் மால்டீவ்ஸ் பங்கு பெறாமல் வெளியேறுவது வந்து ஒரு பெரிய ஒரு பலத்த அடியாக இருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னாண்டா காலப்போக்கில் மெல்ல மெல்ல சைனாவுக்கு நெருக்கமாக மால்டீவ்ஸ் போய்கொண்டிருக்கிறது, இலங்கையும் அதே மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது. பிகாஸ் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு அவர்களுக்கு இந்தியா மீது இருக்கிறது, மற்ற அதே நேரத்தில் சைனா இஸ் கிவிங் தம் அ பெட்டர் டீல். சைனா இதுலேயும் கலையிட மாட்டான், அவன் வந்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் அந்த ஒரு டீலுக்கு போறினர். இப்போ மால்டீவ்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாண்டா ஸ்ரீலங்காவை விட மால்டீவ்ஸுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்தந்த பிரச்சனைகள். அப்போ அவைகளுக்கு எப்பயுமே வந்து ஒரு ரீஜனல் சூப்பர் பவர்ன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை என்றால் ஒரு சப்போர்ட் எப்பயுமே தேவைப்படும். இருந்தாலும் இப்போ சமீப காலமாக மால்டீவ்ஸ் வந்து பெரிய அளவில் இந்தியாவை பகைக்க ஆரம்பிச்சிருக்குன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு போல்ட் டிசிஷனை மால்டீவ்ஸ் எடுக்குது என்றதை நாங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ மால்டீவ்ஸ் என்னென்னலாம் செய்திருக்குது என்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ மால்டீவ்ஸ்னு நான் பார்த்தேன்னா, நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் மெடிக்கல் டூரிசமுக்கு தான் அவைல் கூடுதலாக இந்தியாவுக்கு வாரினம்ன்றதை சொல்லியிருந்தேன்னா, ஸ்ரீலங்காவில் கூட நீங்கள் இலங்கையில் கூட பார்த்துருப்பீங்க, முந்தி லங்கா ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ டென்ஸ் லங்கா ஹாஸ்பிட்டல் என்று கொழும்பில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஹாஸ்பிட்டல்லையும் மால்டீவ்ஸை சேர்ந்த மக்கள் தான் மெடிக்கல் டூரிசமுக்கு வாரினம். ஸோ இது முடக்கிறதுக்கு இந்தியாவிட்ட கூட இதில் இந்தியாவை நம்பி இதில் இருக்கக்கூடாது என்ற முடிவெடுத்து தற்போதைய மால்டீவ் ஜனாதிபதி என்ன செய்கிறாருண்டா, அவர் வந்து யுஏஇ தாய்லாண்டோட ஒரு டீலுக்கு போகிறார். யுஏஇயோடையும் தாய்லாண்டோடையும் இந்த மாதிரியான அந்த மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அவைல மக்களை அனுப்புறதுக்குரிய புது டெஸ்டினேஷன்ஸை தாய்லாண்டோடையும் யுஏஇயோடையும் அவர் இப்போ சில டீல்ஸ்களை போட ஆரம்பிச்சிருக்கார். இதன் அடிப்படையில் அவையிலண்ட ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அசந்தா என்று சொல்லி ஒரு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மால்டீவ்ஸ் வச்சுருக்கு. இதை வந்து இப்போ யுஏஇ தாய்லாண்ட் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸோட இப்போ ஒரு புது டீலை பேசுறதுக்கு இப்போ வேலை ஆரம்பித்திருக்கிறீனா. ஸோ அதுவும் இப்போ ஒரு பெரிய ஒரு பலத்தடியாக இருக்க போகுது. அதை தவிர இப்போ சமீபத்திய சைனாவுக்கு போயிருந்த மால்டீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 அக்ரீமெண்ட்ஸ் வந்து சைனாவோட செய்திருக்கிறார் ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நிறைய, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா உடனான மால்டீவ்ஸின் அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஒரு படி மேலே போயிருக்கு. அது என்ன ஒரு படி மேலே போயிருக்குதுன்னா, இப்போ சைனா வந்து எந்தெந்த நாடுகளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்குதுன்றது, அந்த நாடுகளோட எத்தகைய பார்ட்னர்ஷிப் வச்சிருக்குதுன்றது அது டிஃபைன் பண்ணும். அதாவது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்னர் இந்த கண்ட்ரின்றது. அந்த விதத்தில் இந்த பயலேட்ரல் ரிலேஷன்ஷிப், சைனாவுக்கும் மால்டீவ்ஸுக்கும் இடையிலான இந்த பயலேட்ரல் ரிலேஷன்ஷிப் இந்த முறை இந்த ஆண்டு கம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் என்று சைனா அடையாளப்படுத்தியிருக்கு. இது வந்து 28 நாடுகளோடு தான் இத்தகைய ஒரு ஒப்பந்தம் சைனா வச்சிருக்கு. அதுவும் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சார்ந்தது தான். அப்போ இனி மால்டீவ்ஸோட இந்த கம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் பண்ணால் மால்டீவ்ஸோட பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அதாவது டீப்பாக இறங்கி அவர்களோடு நிறைய ப்ரொஜெக்ட்ஸில் சைனா இனி ஈடுபடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. சரி, இதெல்லாத்தையுமே ஒரு பக்கம் முடிக்கும். மிலிட்டரிலி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ மால்டீவ்ஸ் ஈடுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மால்டீவ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 77-80 கிட்ட இந்தியாவில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள், இப்போ இந்திய அதிகாரிகள் இப்போ மால்டீவ்ஸில் இருக்கிறீங்க. ஒரு 80 பேருக்கு கிட்டே இருக்கிறீங்க. இவையில் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய 2 த்ரூ அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ், மற்றது டோனியர் ஏர்க்ராஃப்ட் என்று சொல்லி அந்த ரெண்டு இந்த எக்யூப்மெண்ட், இந்த மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு தான் இந்த ஆஃபீஸர்ஸ் அது சம்மந்தமாக தான் அங்கே இருக்கிறீங்க. அப்போ இந்த த்ரூவ் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸும் டோனியர் ஏர்க்ராஃப்டும் மால்டீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுன்ற ஒரு இதாக இருக்குது. அது கூடுதலாக மக்களுக்கு உரிய உதவிகள், மற்றது இந்த கப்பல்களை நோட்டம் விடுறது, இந்த நார்கோட்டிக்ஸ் டிராஃபிக்கிங்கை தடுக்கிற மாதிரியான நடவடிக்கை என்று சொல்லி கொண்டு இருக்குது. இன்ன இன்ஃபேக்ட் அது ஒரு மிலிட்ரி ப்ரெசன்ஸ் தான், அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அப்போ அந்த 77 பேரையும் இப்போ வந்து மால்டீவ்ஸ் வந்து மார்ச்சுக்குள்ளே வெளியேற வேண்டும். 15th of March அந்த இந்திய இராணுவ அதிகாரிகள் எல்லாம் மால்டீவ்ஸை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி மால்டீவ்ஸின் ஜனாதிபதி இப்போ உத்தரவிட்டிருக்கிறார். சரிதானே? ஸோ அது முதல் அடி இந்தியாவுக்கு விழுந்திருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு அடி என்ன விழுந்திருக்குன்னா, அந்த மால்டீவ்ஸுன்ற புது ஜனாதிபதி புது அரசு என்ன செஞ்சுருக்குன்னா, டர்க்கியோட $37 million ஒரு டீல் போட்டிருக்கு மிலிட்ரி ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு. சரிதானே? மிலிட்ரி ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு புது ஒப்பந்தம் ஒன்றையும் போட்டிருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இதை இவையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில். சரிதானே? இது ஒரு பக்கம் நடக்கிறது. பட் நான் முதல்ல சொன்னேன் தானே, ஒரு ஹைட்ரோகிராஃபி அக்ரிமெண்ட் ஒன்று மோடி போட்டார் 2019 என்று சொல்லி. அந்த அக்ரிமெண்ட்டை இப்போ மால்டீவ்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை மால்டீவ்ஸ் இப்போ கேன்சல் பண்ணிட்டு என்னத்துக்கு கேன்சல் பண்ணினு கேட்டதுக்கு மால்டீவ்ஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, தேசிய பாதுகாப்பு கருதி கேன்சல் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி அவையில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுவும் போச்சு. இன்னொரு பக்கம் சைனா வந்து கிட்டத்தட்ட 1500 ஆஃபீஸர்ஸ், மால்டீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 1500 ஆஃபீஸர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறீங்கன்னா, அது மட்டுமல்லாமல் இப்போ அவையில் இப்போ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவையில் இறங்கி நிறைய அலுவல்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஸோ அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து அந்த ஏற்கனவே அவர்கள் முன்பு பேசி அந்த ஸ்டேஷன், அப்சர்வேஷன் ஸ்டேஷனை வந்து துரிதப்படுத்துகிற அந்த பிளானை துரிதப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கையில் இன்னும் மும்முரமாக அவர்கள் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இந்தியாவுக்கு மால்டீவ்ஸில் இப்போ அடி மேலே அடி விழுந்து கொண்டே இருக்குது. சரிதானே? ஆனால் இந்தியா இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை, அதாவது ஜியோ பொலிட்டிக்கலே ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய மாதிரி தெரியல. எல்லாரும் சும்மா அந்த டூரிசமாக மட்டுமே மால்டீவ்ஸை பார்க்குறதுனால வரக்கூடிய ஒரு சிக்கல் இது. இலங்கை, மால்டீவ்ஸ் மாதிரியான இந்த நாடுகள் வந்து இந்தியா உண்ட அந்த பெரும் பிராந்தியத்துக்குள்ள, இந்தியாண்ட பார்வையில் அந்த பிராந்தியத்துக்குள்ளே இருக்குதுண்டா, அந்த நாடுகளின் சுயநிர்ணய உரிமை, இறையாண்மை, இவற்றையெல்லாம் மீறி இந்தியா அந்த நாடுகளுக்குள்ள அதுகளோட விவகாரத்துக்குள்ள தலையிடணும்னா இந்தியாவுக்கு வலுவான ஒரு அக்சஸ் பாயிண்ட் இருக்கணும். மால்டீவ்ஸில் அந்த அக்சஸ் பாயிண்ட் இந்தியாவுக்கு இருந்ததே கிடையாது. 1988 புளொட்டண்ட இயக்கம் அங்கே மால்டீவ்ஸில் அதை கைப்பற்ற போக அந்த ஒரு ட்ராமாவை அரங்கேற்றித்தான் அந்த ஒரு அக்சஸ் பாயிண்ட்டை இந்தியா உருவாக்கினது மால்டீவ்ஸில். அது கனகாலம் அந்த அக்சஸ் பாயிண்ட் நிலைத்து நிற்காது, சரிதான். அதுபோக சில சில அந்த உதவிகள், இப்போ அந்த பிரச்சனை வரும்போதோ ஒரு மருத்துவ உதவிகள் இந்தந்த உதவிகள் ரெண்டு வரும்போது அப்படிப்பட்ட உதவிகள் செய்து தான் இந்தியா வந்து மால்டீவ்ஸோட ஒரு நல்ல உறவில் இருந்திருக்கு. மற்றபடி பண்பாட்டு ரீதியான உறவோ இல்லை என்றால் ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு ஸ்ட்ராங் பாண்ட்ன்றது அதுக்கு இல்லை. அதனால மால்டீவ்ஸால் இப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவுகளை துணிச்சலாக எடுக்கக்கூடியதாக இருக்குது, சரிதானே. அவன் இறையாண்மை இறையாண்மை சுயநிர்ணயம் என்று சொல்லி இறையாண்மை முக்கியமாக இறையாண்மையை காட்டி அவன் வந்து இந்த அளவில் நிச்சயமாக செய்வான். இந்தியாவால் ஒன்றும் செய்ய முடியாது உலக அரங்கில், பிகாஸ் இட் இஸ் தேர் ரைட். அதே மாதிரி இலங்கையில் இந்தியா தலையிடுவதற்கு இந்தியாவுக்கு அக்சஸ் பாயிண்ட்டாக இருந்ததும் தமிழர்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான். அப்படி மால்டீவ்ஸுக்கு ஒரு ஈழத்தமிழர்கள்ன்ற ஒரு அமைப்பு இந்தியா பகடக்காயாக பயன்படுத்தினதும் அதே மாதிரி ஈழத்தில் இலங்கையில் தலையிடுறதுக்கும் ஈழத்தமிழர்கள்ன்ற இந்தோ லங்கா ஒப்பந்தத்தை தான் இந்தியா பயன்படுத்தி இலங்கையோடு ஒரு வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட்டமைச்சு கொண்டிருக்கு. ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் இலங்கை விவகாரங்களில் தலையிட்டு கொண்டிருக்கிறது. இந்த 13 இல்லாட்டி அந்த இந்தோ லங்கா அக்கோடு இல்லாட்டி இலங்கைக்கும் மால்டீவ்ஸுக்கு இருக்கிற அதே லிபர்ட்டி இருக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு. அதாவது இந்தோ லங்கா ஒப்பந்தம் 13 இல்லாட்டி மால்டீவ்ஸுக்கு இருக்கக்கூடிய அதே லிபர்ட்டி இலங்கைக்கும் இருக்கும். இந்த மாதிரி அலுவல்கள் பார்க்கறதுக்கு இலங்கை செய்யுமா செய்யாதான்றது வேறு விஷயம், சிங்கள அரசு செய்யுமா செய்யாததுன்றது வேறு விஷயம். அப்போ இந்தியாவுக்கு ஈழத்திலேயான அந்த அக்சஸ் பாயிண்ட்டை கொடுக்கறது ஈழத்தமிழர்கள் தான். ஏன்னா 13 ஆகட்டும் இந்தோ லங்கா ஒப்பந்தம் ஆகட்டும் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அப்போ இங்கே இந்தியாவுன் அந்த பிராந்திய நலன் சார்ந்து இந்தியா சிந்திக்க வேண்டும் என்றால் இந்தியாவுண்ட குடுமி எங்கட கையில் இருக்கு 13 விஷயத்திலேயாட்டும் இந்தோ லங்கா ஒப்பந்தம் என்ற விஷயத்திலேயாட்டும். அப்ப அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லும் போது இந்தியா அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கும். அச்சுறுத்தலா பார்த்தா இந்தியா எங்களோடு முரண்படாது, எங்களோடு எப்படி உடன்படலாம் என்று தான் அதை சிந்திக்க மாட்டேன் சிந்திக்கணும். அப்ப இந்த இந்தோ லங்கா ஒப்பந்தம் 13 மாதிரியான ஒன்றுக்கும் உதவாத தமிழர்களை இவ்வளவு காலமாக அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியா தடைக்கற்களாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் உடைத்தெறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உடைத்தெறிந்தால்தான் இந்த பவர் ரிலேஷன்ஸ் வந்து ரீசெட் ஆகும். இல்லைன்னா இந்தியா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பாட்டில் இருந்து கொண்டு எங்களை பகடக்காயாக வச்சுக்கொண்டு அது சிங்களத்தோடு அதன் உறவை நீடித்து கொள்ள வழிபார்த்து கொண்டே இருக்கும். தட் டசன்ட் கேர். அவர்களுக்கு வந்து தமிழர்களுக்கு தீர்வு வர வேண்டும் என்றோ தமிழர்கள் வாழ வேண்டும் என்றோ ஒரு எண்ணம் கூட இந்தியாவுக்கு இல்லை. அதுனே இந்த ஈக்குவேஷன் சஃபர் பண்ணுது. என்னென்னா இப்போ சைனா டோட்டல் கண்ட்ரோல், இலங்கையை டோட்டலி தன் கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே சைனா கொண்டு வந்திருக்கிறது. இதை தடுக்க இந்தியாவால் முடியவில்லை. ஏனென்றால் சிங்கள அரசு சாமர்த்தியமாக அதன் காய்களை நகர்த்தி கொண்டு போகுது. ஆனால் தமிழர்கள் தான் இன்று வரை இந்தியாவுக்கான அக்சஸ் பாயிண்ட் ஈழத்திலையும் இருந்திருக்கிறார்கள், இவ்வளவு காலமும் மால்டீவ்ஸ்லேயும் இன்டிரெக்ட்லி நாங்கள் தான் இருந்திருக்கிறோம். எங்களை பகடக்காயா அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு தமிழர்கள் தான் ஒரு சாவியாக ஒரு கீ பாயிண்டா அக்சஸ் பாயிண்டா இருக்கிறோம். அப்ப இப்ப மால்டீவ்ஸ்ல நடக்கிற இதே கூத்து நாளைக்கு இலங்கையிலேயும் நடக்கும். தமிழர்கள் தமிழர்களின் அரசியல் வலுவற்றால் மட்டும்தான் இந்தியாவின் பாதுகாப்பு இந்த பிராந்தியத்தில் உறுதி செய்யப்படும் நிலையாக இருக்கும் என்பதற்கு மால்டீவ்ஸின் இன்றைய குழப்பமும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்று மால்டீவ்ஸில் நடக்கிறது, நாளை ஈழத்தமிழர்கள் இல்லாது போனால் இலங்கையிலும் வெகு சீக்கிரம் நடக்கும். அதை இந்தியா நினைவில் கொள்ள வேண்டும், அதை இந்தியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த 13th அமெண்ட்மெண்ட் இண்டோ லங்கா அக்கார்டு எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஒரு தமிழர்கள் அந்த இளமையையும் சுயநிர்ணயம் சார்ந்த ஒரு தீர்வை நோக்கி தமிழர்கள பயணத்துக்கு இந்தியா இடையூறாக இல்லாத போதுதான் இந்தியா தன்னுடைய தேசிய நலனை அது பாதுகா ஒன்றிய நலனை அதனால் பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர இடையூறாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதற்கு மால்டீவ்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம்.